ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மட மானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன்னால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவேயே வெற்றவேயடியார் அடிமை செய்வீழும் விருப்பி நண்பள்ளை நீர் அணியும் கொற்றவந்தனுக்கு மந்திரியாய குலச்சிறை குலாவி நின்றேற்றும் ஒற்றை வள்விடையன் உம்பரார் தலைவன் உலகினில் இயற்கையை ஒழித்துட்டு அற்றவர்க்கு அற்ற சிவன் உரைகின்ற ஆலவாய் ஆவதும் இதுவே
பாண்டி நாடே பழம்பதியாகும் என்று மாணிக்கவாசக பெருமானால் சிறப்பிக்கப்பட்டது பாண்டின நாடாகும். இதில் 14 தேவார பாடல் பெற்ற தலங்கள் அமைந்துள்ளன. அவை ஒவ்வொன்றும் பாண்டி நாடாகிய மங்கைக்கு ஒவ்வொரு அங்கங்கள் போன்று விளங்குவதாக திருவிளையாடற் புராணம் குறிப்பிடுகின்றது. திருப்பரங்குன்றமும் கொடுங்குன்றமும் அம்மங்கையின் மார்பகங்கள். திருச்சுழியல் என்ற திருப்பதி கொப்பூர், திருக்குற்றாலம் வைராவது, திருவேடகம் சிவந்த கைகள் போன்றது, திருப்பூவணம் திருமேனி, திருநெல்வேலி அம்மங்கையின் திரண்ட தோள்கள், மதுரை மாநகரம் அவளது அழகிய திருமுகம். இவ்வாறு பாண்டி நாடாகிய மங்கைக்கு அழகிய திருமுகம் போன்று அமைவது மதுரை என்பது என்று திருவிளையாடற் புராணம் சிறப்பிக்கின்றது. இந்த மதுரையம்பதியில் வேத நெறியோடு சைவ நெறியையும் நிலைபெறச் செய்த வைகையாறு அண்மையில் ஓடுகின்றது. சோமசுந்தர கடவுளின் திருவருளால் 7 கடல்களும் மதுரை பதியின் கண்ணே அறமே வடிவாகிய தீர்த்தமாகி வந்து அமைந்தது. அப்படிப்பட்ட புண்ணிய பூமி, புண்ணிய மூர்த்தி, புண்ணிய தீர்த்தம் ஆகிய 3 வகைகளாலும் தன்னிகரித்து விளங்குவது இந்த பூலோக கைலாசமாகிய மதுரை என்பதி. அடியார்கள் பொருட்டு மாணிக்கங்களையும் வளையல்களையும் விறகையும் விற்று திருவிளையாடல் புரிந்த சோமசுந்தரமூர்த்தியினுடைய திருவடி மலர்களை சுமப்பதற்கு அந்த தெருக்கள் தவம் செய்தவை அல்லவா? பரமேஸ்வரனுடைய பாதபங்கயங்கள் படிந்த வீதிகள் பல வகையாலும் உயர்ந்தவை என்பதில் சிறிது மையமில்லை. அந்த தலத்தில் சுக்கலிங்க பெருமான் எழுந்தருளியில் உள்ள திருக்கோயிலும் தலவிருட்சமாகிய கடப்ப மரமும் அந்த பெருமான் வீற்றிருக்கக்கூடிய இந்திர விமானமும் அங்கையர்கண்ணி அம்பிகையினுடைய திருக்கோயிலும் எத்தனை முறை தரிசித்தாலும் மீண்டும் மீண்டும் தரிசிக்க தூண்டுபவையாக அமைந்துள்ளன. திரு ஆலவாய்க்கு இணையாகிய ஒரு தலமும் பொற்றாமரை தீர்த்தத்துக்கு நிகராகிய ஒரு தீர்த்தமும் அங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளுக்கு ஒப்பாகிய ஒரு சிவலிங்கமும் மூலகத்திலும் இல்லை என்று திருவிளையாடல் புராணம் குறிப்பிடுகின்றது. உலகில் புண்ணிய தலங்களே மிகவும் சிறந்தவை. அவற்றுள்ளும் சிவஸ்தலங்களே சிறந்தவை. அச்சிவத்தலங்களுள் 68 சிவஸ்தலங்கள் மேம்பட்டவை. அதனுள் 16 சிவஸ்தலங்கள் மிகவும் சிறந்தவை. இதனுள்ளும் 4 சிவத்தலங்களை ஒப்பற்றவைகளாக குறிப்பிடுவார்கள். அவையாவன சிதம்பரம், காசி, திருக்காலத்தி, திரு ஆலவா எனப்படும் மதுரை. இந்த நான்கினுள்ளும் ஒரு வகையில் திருவாலவாயே மிகச் சிறந்தது என்று புராணம் குறிப்பிடுகின்றது. அது எவ்வாறு எனில், சிதம்பரம் தரித்தவர்களுக்கு மாத்திரம் வீடு பெற்றே அருளவல்லது. காசி தன்னிடம் தங்கி இறப்பவர்களுக்கு முக்தி தரவல்லது. திருக்காலத்தியோ அன்போடு தன்னை வழிபடுபவர்களுக்கு வீடு பெற்றே அளிப்பது. ஆனால் திரு ஆலவாயோ அதனுடைய பெயரை கேட்டபொழுதே போகத்தையும் பேரின்பமாகிய வீட்டையும் அளிக்க வல்லது. முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுவதால் பரம்பொருளாகிய சிவபெருமான் எல்லா ஸ்தலங்களையும் படைப்பதற்கு முன்னே இந்த திருவாலவாயை படைத்து இதன்கண் எழுந்தருளியிருந்தார் என்று இந்த புராணம் விரிவாக குறிப்பிடுகின்றது. ஆகவே இந்த தலத்தின் பெயரை ஒருவர் சொல்லி கேட்ட மாத்திரத்திலேயே எல்லா தர்மங்களும் நம்மை வந்து அடைகின்றது. அந்த தலத்தை நினைத்த மாத்திரத்திலேயே வேண்டிய பொருள்கள் அனைத்தையும் அடைவார்கள். அந்த திரு ஆலவா என்ற இணையற்ற தலத்தை தரித்தவர்கள் இன்பத்தை அடைவார்கள். திரு ஆலவாயில் எப்பொழுதும் வசித்தவர்கள் வீடுபெற்றை அடைவார்கள் என்று இந்த புராணம் குறிப்பிடுகின்றது. காசி முதலான தலங்கள் மறுமையில் வீடு பெற்றே அளிக்கும். ஆனால் திருவாலவாயோ தன்னிடம் வசிப்பவர்களுக்கு இம்மையிலேயே ஜீவன்முக்தியையும் மறுமையில் பரமுக்தியையும் கொடுக்கும். இம்மையே நன்மை தருவார் அல்லவா? ஆகவே பெருமான் அவ்வாறு தன் அடியார்களுக்கு பரமுக்தி தரவல்ல பரம்பொருளாக விளங்குகின்றான். மற்ற தலங்களில் அஸ்வமேதம், வாஜபேயம், ஷோடசாகம், அக்னிஷ்டோமம், ராஜசூயம் ஆகிய வேள்விகளை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் அனைத்தையும் திரு ஆலவாயில் எந்நாளும் வாழ்பவர்களுக்கு எளிதாக பெருமான் அளித்து விடுகின்றான். பிற பதிகளில் செய்த பாதகங்கள் எல்லாம் திருவாலவாயில் என்றும் வாழ்பவரை விட்டு நீங்கிவிடும். மற்ற ஸ்தலங்களில் மாதந்தோறும் சந்திராயண விரதம் அனுஷ்டிப்பதால் வரக்கூடிய பலன்கள் இந்த பதியில் இரவில் உண்ணுதலால் உண்டாகும். மற்ற தலங்களில் ஒரு மாதம் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலனை மதுரையில் ஒரு நாள் விரதம் மேற்கொண்டாலேயே பெற்றுவிடலாம். மற்ற தலங்களில் 4 மாதம் நோக்கும் விரதத்தால் வரும் பலனை இந்த தலத்தில் அஷ்டமி விரதம் அனுஷ்டிப்பதால் பெற்றுவிடலாம். மற்ற தலங்களில் 6 மாதம் நோக்கக்கூடிய ஒரு நோன்பின் பலனை இந்த தலத்தில் சோமவார விரதம் அனுஷ்டிப்பதால் பெற்றுவிடலாம். மற்ற திருத்தலங்களில் 1 வருஷம் உணவினை விடுத்து விரதம் மேற்கொண்டு பெறக்கூடிய பலனை இந்த தலத்தில் சிவராத்திரியன்று விரதம் அனுஷ்டிப்பதால் பெற்றுவிடலாம். ஆகவே மிகுந்த பலன்களை தரக்கூடிய தலமாக இணையற்ற பதியாக இந்த திருவாலவாய் அமைந்துள்ளது. இதற்கு இணையான பதி எங்கும் இல்லை. இதன் பெருமையினை சிவபெருமான் ஒருவரே அன்றி மற்ற யார் அறியவல்லார்? ஆகவே இந்த தலத்தில் வசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த தலத்திற்கு சிவநகரம், கடம்பவனம், ஜீவன் முக்திபுரம், கன்னிபுரம், திரு ஆலவாய், மதுரை, பூலோக சிவலோகம், சமஷ்டி பிச்சாபுரம், நான்மாடக்கூடல், துவாதசாந்த க்ஷேத்திரம் என்று பல பெயர்கள் உண்டு. இந்த தலத்தில் உள்ள பொற்றாமரை தீர்த்தம் சிவபெருமானாலே தோற்றுவிக்கப்பட்டது. அவர் தனது சூலத்தை எடுத்து பூமியில் ஊன்றியவுடன் பூங்கி எழுந்த தடாகம் இது. பிற தீர்த்தங்களை உண்டாக்குவதற்கு முன்பாகவே இந்த தீர்த்தத்தை உண்டாக்கியபடியால் இது ஆதி தீர்த்தம் எனப்படுவது. எல்லாவற்றிற்கும் மேலான தீர்த்தமாக இருக்கபடியால் பரமதீர்த்தமாவது, அனைவருக்கும் மங்களத்தை கொடுப்பதால் சிவதீர்த்தமாவது, ஞானத்தை கொடுப்பதால் ஞான தீர்த்தமாவது, முக்தியை தரவல்லதால் முக்தி தீர்த்தம் எனவும் இதற்கு பெயர் உண்டு. இதில் நீராடி தர்ப்பணம் செய்து தானம் கொடுப்பவர்கள் பிறவி பெற்றதன் பயனை பெறுவார்கள். இதனால் பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் 14 உலகத்தில் உள்ள உயர்ந்த தீர்த்தங்கள் எல்லாவற்றாலும் அபிஷேகம் செய்வதால் வரும் பலனை பெற்றுவிடலாம். இந்த தீர்த்தம் தெய்வ தீர்த்தமாக அமைந்துள்ளது, ஜீவன் முக்தியை தரவல்லது. இந்த தலத்தில் உள்ள பொற்றாமரையில் நீராடி சோமசுந்தர கடவுளை வணங்குவார்கள், மறுமையில் பரமுக்தியை பெறுவார்கள். ஸ்ரத்தையில்லாமல் நீராடினால் கூட சொர்க்கத்தை அடைவார்கள். ஸ்ரத்தையோடு நீராடினால் அதன் பலனை யாரால் சொல்ல முடியும்? இதில் சித்திரை, கார்த்திகை, மாசி ஆகிய மாதங்களில் நீராடி முன்னோர்களுக்கு, தர்ப்பணம் முதலியன செய்பவர்களுக்கு பலன்கள் அனந்தமாக சொல்லப்படுகிறது. பொற்றாமரையில் நீராடி சிவபெருமானை வழிபடுவர்கள் இந்த பிறவியிலேயே வீடு பெறுவார்கள். முற்பிறப்புகளிலேயே நல்ல ஒழுக்கங்களோடு இருந்து விரதம், தானம், தவங்கள் ஆகியவற்றை செய்த நற்பிறவி பெற்றவர்களுக்கே இந்த தீர்த்தம் நீராடுவதற்கு உரியதாக கருதப்படுகிறது. அவர்களுக்கே இது கிடைக்கவல்லது என்று அதன் பொருள். ஏனையோருக்கு இந்த தீர்த்தம் ஆடுவதற்கு கிட்டாது என்று இதனுடைய பொருளை வரவித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு சிவகங்கை என்று ஒரு பெயரும் உண்டு. பொற்றாமரை உத்தம தீர்த்தம், தர்ம தீர்த்தம், அருத்த தீர்த்தம், காம தீர்த்தம், முக்தி தீர்த்தம் என பல பெயர்களோடு உடைய அற்புதமான ஒரு தீர்த்தம் இந்த ஆலயத்திற்குள் அமைந்துள்ளது. இறைவனை அகில உலகங்களில் உள்ள அழகும் ஒரு கால் திரண்டு அருள் பாலிக்கிற தகைமையைக் கண்ட தேவர்கள் சோமசுந்தர கடவுள் என்று நாமமிட்டு அழைத்தார்கள். இவன் உலகெங்கும் வியாபித்து நிற்கக்கூடிய கடவுள். அதனால்தான் பாண்டியனுடைய பொற்பிரம்பினால் அப்பெருமானுடைய முதுகில் அடி விழுந்தவுடன் மூ உலகங்களிலும் உள்ள சராசரங்களிலும் அந்த அடிபட்டது. சோமசுந்தர கடவுளை தரிசிக்க பெற்றவர்கள் மற்ற திருப்பதிகளில் உள்ள சிவலிங்க மூர்த்திகளையும் ஒருங்கே தரிசித்த பலன்களை பெறுவார்கள். மலைகளில் சிறந்ததை சொல்லும்பொழுது மேரு மலையை குறிப்பிடுவார்கள். மரங்களில் சிறந்தது கற்பகத்தரு, வேள்விகளில் சிறந்தது அஸ்வமேதையாகும், தானங்களில் சிறந்தது அன்னதானம், மனிதரில் சிறந்தவர்கள் சிவபிராமணர், தேவர்களில் சிறந்தவர் சிவபெருமான், விரதங்களில் சிறந்தது சோமவார விரதம், மந்திரங்களில் சிறந்தது திரு ஐந்தெழுத்து, ரத்தனங்களில் சிறந்தது சிந்தாமணி, தர்மங்களில் சிறந்தது சிவதர்மம், தவத்தில் சிறந்தவர்கள் சிவபக்தர்கள், பசுக்களில் சிறந்தது காமதேனு, தீர்த்தங்களில் சிறந்தது பொற்றாமரை, எத்தலங்களில் உள்ள மூர்த்திகளிலும் சிறந்த மூர்த்தி சோமசுந்தர மூர்த்தி. இவ்வாறு திருவிளையாடல் புராணம் குறிப்பிடுகின்றது. இந்த உத்தம மூர்த்தியை, புண்ணிய மூர்த்தியை தரிசிக்க பெற்றவர்கள் எல்லா நலன்களையும் பெற்று வீடு பெறு அடைவார்கள். அவர்களது பாவங்கள் அனைத்தும் நெருப்பில் பட்ட பஞ்சு போல் அழிந்துவிடும். இவரை என்றும் இறைஞ்சுபவர்கள் அப்பெருமானுடைய திருவடிகளை சென்று அடைவார்கள். ஆணவ மலங்களெல்லாம் நீங்கிவிடும். இறுதியில் வீடு பெறு கிடைக்கும். அந்த பெருமானுடைய திருநாமத்தை காதால் கேட்டாலேயே 10 பிறவிகளை செய்த வினைகள் நீங்கிவிடும். அப்பெருமானை நாம் நினைத்தால் 100 பிறவிகளில் செய்த பரும் பெரும் பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். சொக்கலிங்க பெருமானை இப்பொழுது சென்று வணங்குவோம் என்று எழுந்து வீட்டின் வெளியே வந்தால் 1000 பிறவிகளில் செய்த கொடிய பாவம் நீங்கும் என்று தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த கடவுளை தரித்தவர்கள் 1000 அஸ்வமேதையாக பலனை பெறுவார்கள். ருத்ர சுக்த மந்திரத்தால் வழிபட்டவர்கள் 1000 ராஜசூய யாகம் செய்த பலனை பெறுவார்கள். உள்ளங்கை அளவு நீரை கொண்டு அபிஷேகம் செய்தாலும் எல்லா பதிகளிலும் உள்ள சிவலிங்க மூர்த்திகளுக்கு சிவாகம விதிப்படி சோழசோபதாரத்தோடு வழிபட்ட ஒரு பலன் என்ன உண்டோ அது கிடைக்கும். நல்ல மனம் கலந்த நீரோடு சுந்தரேஸ்வர பெருமானை அபிஷேகம் செய்தவர்கள் 100000 அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெறுவார்கள். வாசனை பொருள்களால் வழிபட்டோர் பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து வாழ்வார்கள். இந்த பெருமானுக்கு மலர்களாலும் தூப தீபங்களாலும் திருவமுது முதலியவற்றாலும் பூஜை செய்தவர்கள் சிவலோக வாழ்வை என்றும் பெறுவார்கள். தாம்பூலம் முதலிய கொடுத்தவர்கள் 100 கோடி ஆண்டுகள் சிவபுரத்தில் வாழ்வார்கள். கற்பூர தீபம் விட்டவர்கள் சிவசாரூபியம் பெறுவார்கள். இந்த பெருமானுக்கு திருமஞ்சன குடம், அபிஷேக கலசம், தூபக்கால், தீபக்கால், மணி ஆகியவற்றையெல்லாம் வழங்குபவர்கள் தங்களது பாவங்களெல்லாம் இங்கு பெற்று என்னெல்லாம் வேண்டினார்களோ அத்தனை விருப்பங்களும் நிறைவேற்றப்பெற்று இன்ப வெள்ளத்துள் திளைப்பார்கள். இறைவனுடைய சன்னதியில் இன்னிசை கருவிகள் ஒலிக்க ஆடலும் பாடலும் புரிவிப்பவர்கள் மன்னர்களாக ஆகி பேரின்ப வெள்ளத்தில் மூழ்குவார்கள். அந்த பெருமானை அஷ்டாங்க நமஸ்காரமோ பஞ்சாங்க நமஸ்காரமோ ஒருமுறை செய்தாலும் அரசர்களாக ஆவார்கள். இந்த பெருமானுடைய சன்னதியில் செய்யக்கூடிய ஹோமம், தவம், ஜபம், தானம் ஆகியவை ஒரு அணு அளவு இருந்தாலும் அது மேறு அளவு பலனை தரக்கூடியது. இந்த பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் யாரால் அளவிட்டுக் கொள்ள சொல்ல முடியும்? ஆகவே திரு ஆலவாய்க்கு ஒப்பாகிய ஒரு தலமும், பொற்றாவரி தீர்த்தத்துக்கு ஒப்பாகிய தீர்த்தமும், சோமசுந்தரமூர்த்திக்கு ஒப்பாகிய ஒரு மூர்த்தியும் மூன்று உலகங்களிலும் இல்லை. இந்த கல்யாண சுந்தரேஸ்வர மூர்த்திக்கு கற்பூர சுந்தரர், கடம்பவன சுந்தரர், கல்யாண சுந்தரர், அபிராம சுந்தரர், செண்பக சுந்தரர், மகுட சுந்தரர், கஸ்தூரி சுந்தரர், பழியஞ்சிய சுந்தரர், சோமசுந்தரர், ஆலவாய சுந்தரர், நான்மாடக்கூடல் நாயகர், மதுராபதி வேந்தர், சமஷ்டி விச்சாபுரநாதர், ஜீவன்முக்திபுரநாதர், பூலோக சிவலோகாதிபர், கன்னிபுரேஸ்வரர், மூலலிங்கமூர்த்தி ஆகிய பல பல நாமங்கள் உண்டு. இந்த பெருமான் ஆற்றிய திருவிளையாடல்கள் 64 எனப்படும். இந்த திருவிளையாடல்களுள் தேவர்களுக்கு அருள் செய்ததும் மனிதர்களுக்கு அருள் செய்ததும் அன்றி விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட பெருமான் எளியவனாகி வந்து அருள் செய்த பெருமை ஒப்புயர்வற்றது. தீர்க்க முடியாத சாபங்களெல்லாம் தீர்த்த புண்ணியமூர்த்தி இவர். வேத நாயகனாகி இந்த பெருமான் வேதத்துக்கு பொருள் செய்த பொருள் சொன்னவன். அண்டர் நாடு ஆளாது கூடல் மாநகரத்தை தடாதகை பிராட்டியுடன் ஆண்டவன், பாண்டியர்களுடைய வம்சத்தை தழைக்கச் செய்தவன், மதுரையின் எல்லையை காட்டிய கடவுள், அதனை நான்மாடக் கூடல் ஆக்கியவன், சித்தனாக வந்து எழுந்தருளி அடியார்கள் வேண்டிய அனைத்தையும் வழங்கிய கருணாமூர்த்தி இவன். அநீதி மேம்பட்ட பொழுது தானே எழுந்தருளி அநீதி செய்தவர்களுடைய அங்கத்தை வெட்டி நீதியை நிலைநாட்டிய நீதிபதியாகிய பரம கருணாமூர்த்தியான கடவுள் அஷ்டமா சித்திகளையும் உபதேசம் செய்தவன், வரகுணன் என்ற ஒரு பாண்டிய மன்னனுக்கு சிவலோகத்தை காட்டிய ஒளியவன், இசைக்காக விரகும் நிற்க துணிந்த பரம்பொருள், தனது அடியவனது இசைக்காக இறங்கி திருமுகம் எழுதி தந்து மற்றொரு அடியனாகிய சேரமான் பெருமாள் நாயனாரிடம் தூது விடுத்தவன், கேவலம் கேழலாக ஆகி பன்றிக்குட்டிகளுக்கு தாயாக ஆனவன், கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த கருணைக்கடல், நாரைக்கும் முக்தி கொடுத்தவன், சங்கத்தமிழ் ஆய்ந்தவன், தர்மிக்காக பொற்கிழியை கொடுத்தவன், நக்கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்தவன், தமிழோடு பின் சென்றவன், அதாவது இடைக்காடன் என்ற அன்பனுக்காக இறங்கியவன், வாதபூரடிகளாகிய மாணிக்கவாசக பெருமானுக்காக பிட்டு நேர்பட மண் சுமந்தவன், திரியாசம்பந்த பெருமானை கொண்டு சைவத்தை நிலைநிறுத்தியவன், அவளையாகிய ஒரு பெண்ணுக்காக வன்னியும் கிணறும் லிங்கதும் அழைத்து சாட்சிநாதனாக விளங்கிய பெருமான் இந்த புண்ணியமூர்த்தி. இந்த பெருமானை தரிசிப்பவர்கள் எல்லா இன்பங்களையும் பெற்று சிவலோகத்தை பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த பாண்டிய நாட்டு யாத்திரையில் முதலாவதாக நாம் திரு ஆலவாய் என வழங்கப்படும் மதுரையும்பதியை தரிசிக்க மேற்கொள்கிறோம்.